நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர்
சங்கர் ஜெயபாண்டியன். இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஃபியூரியஸ் ஃபிக்ஷன் என்ற சிறுகதை அமைப்பில் 2018 மே மாதத்தில் சிறந்த கதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை. இந்த கதையினை எழுதியவர் டயானா கிங். இந்த கதையின் தலைப்பு ஏலியன்ஸ். கதையின் தமிழாக்கம். ஏலியன்ஸ் பை டயானா கிங். வேற்றுகிரகவாசிகள். முன்பு ஒரு காலத்தில் அவர்கள் மிக மிக அழகானவர்கள், அளப்பரிய ஆற்றல் உடையவர்கள், ஆகாயத்திற்கு இணையான ஆளுமையுடையவர்கள். இந்த உலகமே அவர்களுடையது. நேரம் வேகமாக பறந்தது, காலம் உருண்டோடியது. அவர்களின் செல்கள் மீண்டும் மீண்டும் இறந்து நகலெடுக்கப்பட்டது. அவர்களின் ஆற்றல் ஒடுங்கத் துவங்கியது. அவர்களின் சிரசு சிகரங்களிலிருந்து மெல்ல தரைக்கு வந்தது. பலபலத்த மேனி பொலிவிளக்கத் தொடங்கியது. இந்த உலகம் அவர்களை பார்ப்பதை நிறுத்தியது. இந்த உலகம் அவர்களை பார்ப்பதை நிறுத்த நிறுத்த அவர்கள் அவர்களை பார்க்கத் தொடங்கினார்கள். அந்த பார்வை சிலருக்கு முதன்முறையாக, சிலருக்கு அந்தரங்க கதறலாக இருந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு நட்சத்திரம், துயரங்களிலும். இப்பொழுது அவர்களுக்கு உணவு சுவையிழந்தது, கண்களில் புரை விழுந்தது, அன்புக்குரியவர்களின் முகங்கள் மறைந்தது, திசுக்கள் வலுவிழந்தன, தோள்களில் புடைப்புகள், ஆங்காங்கே கட்டிகள், புள்ளிகள் மற்றும் துளைகள், பூச்சுகளும் சாயங்களும் இட்டு மினுமினுத்த பகுதிகள் கருப்பு திட்டுகளும் வெள்ளை திட்டுகளுமாக தென்பட்டன. மற்றும் அவர்களின் மேனியை நமைச்சலும் அரிப்பும் கடலை பிளாஸ்டிக் குப்பைகள் மாசுபடுத்துவதைப் போல மாசுபடுத்தின. அவர்களின் தோளுக்கு அடியில் உள்ள அனைத்தும் மேற்பரப்பிற்கு நெருக்கமாக வந்து எந்நேரம் வேண்டுமானாலும் கசிந்துவிடும் என அச்சுறுத்தியது. வயிறு செரிமானத்திற்கு எதிராக போரை துவங்கியது. இத்தனை நாள் ஒத்திசைந்த ஐம்புலன்களும் இன்று ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியது. வார்த்தைகள் வேண்டுமான நேரத்தில் வர மறுத்தன. கணுக்கால் வீங்கியது, முழங்கால் பருத்தது, முகம் நழுவியது, முதுகெலும்பு வளைந்தது. அவர்கள் கண்ணாடியில் தங்கள் பிம்பத்தை பார்த்தபோது ஒரு வேற்றுகிரக வாசியை பார்த்தார்கள். ஏலியன்ஸ், ஒத்துழைக்காத ஏலியன்ஸ், வேலிகளை தாண்டி குதிக்காத ஏலியன்ஸ். மரங்கள் ஏறவோ, பேருந்துக்கு ஓடவோ, விரும்பியதை வாங்கி உண்ணவோ, அல்லது மரக்கிளை உச்சியில் இருந்து தலைகீழாக தொங்கவோ செய்யாத ஏலியன்ஸ். கீழே விழுந்தால் தரையிலிருந்து எழுந்திருக்க முடியாத ஏலியன்ஸ். திரைப்படங்களை இறுதி வரை பார்க்காத ஏலியன்ஸ். கேள்விக்கு பதிலளிக்க மறுக்கும் ஏலியன்ஸ். பொறுமை இல்லாத ஏலியன்ஸ். ஒரு பாதத்தை மற்றொன்றுக்கு முன்னால் வைக்க மிகப்பெரிய வலிமை தேவைப்படுகிறது. கண்களை திறந்து வைத்து அதன் பார்வையில் நோக்கங்களை கொண்டிருக்க சக்தி தேவைப்படுகிறது. இது அவர்களை நிறைய சிக்கல்களில் சிக்க வைக்கிறது. சில நேரங்களில் முதியோர் இல்லங்களிலும் சிக்க வைக்கிறது. முன்பொரு நாள் இவர்கள் தங்கள் உலகத்தை கட்டி ஆண்டவர்கள், முதியவர்கள். அவர்கள் நேற்றைய இளைஞர்கள். முன்பொரு காலத்தில் அவர்கள் மிக மிக அழகானவர்கள், அளப்பரிய ஆற்றலுடையவர்கள், ஆகாயத்திற்கு இணையாக ஆளுமை உடையவர்கள். பிறகு வேற்றுகிரகவாசிகள் இவர்களை ஆட்கொண்டார்கள். இந்த கதை தேர்ட் பர்சன், மூன்றாம் நபர் கதை சொல்லும் பாணியில் அமைந்திருப்பதாலும், தனி நபர் விளக்க நடையில் மோனோலாக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டைலில் அமைந்திருப்பதாலும், கதையின் ஆரம்பம், மையம் மற்றும் முடிவு என பிரித்து பார்க்க அவசியம் தராமல், முன்பொரு காலத்தில் என்று நமக்கு மிகவும் பரிச்சயமான பாரம்பரிய கதை சொல்லும் முறையில் கதை துவங்குகிறது. கதாசிரியரின் சிறப்பு கதையை துவங்கிய வரியிலேயே நிறைவு செய்திருப்பதுதான். கதை முதுமையை பற்றியது என்பதால் அது முழுமை பெறுவது மீண்டும் தான் துவங்கிய குழந்தை பருவத்தில் தானே. வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூறியது போல, முதுமை என்பது இரண்டாம் குழந்தை பருவம். கதையின் முதல் வரியும் இறுதி வரியும், முன்பொரு காலத்தில் அவர்கள் மிக மிக அழகானவர்கள், அளப்பரிய ஆற்றலுடையவர்கள், ஆகாயத்திற்கு இணையான ஆளுமையுடையவர்கள் என்று குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் பொருந்துமாறு வார்த்தைகளை தேர்வு செய்து பகிரங்கமாக அமைத்திருப்பது நிச்சயம் பாராட்டுக்குரியது. நகுலன் நவீன தமிழ் கவிதை உலகில் மிக முக்கியமான ஆளுமை. அலைகளை சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கிறவரை என்று ஏழே சொற்களில் நம் சிந்தனை கதவுகள் எல்லாவற்றையும் திறக்கக்கூடியவர். நேரடியான மொழியில் வாழ்வின் உக்கிரமான தருணங்களை கவிதையாக்கியவர். அவரது கவித்துவ மொழியும் பிரயோகமும் அபூர்வமானது. மிக கூர்மையான அங்கதமும் சினமும் அறிவார்ந்த தேடலும் கொண்டவர். சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதை தொகுப்பிற்காக 2010 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாஞ்சில் நாடன் அவர்களின் ஒரு நாவல் என்பிலதனை வெயில் காயும் என்பது. இந்நாவலின் இறுதியில் உறவுகள் கசந்து கதாநாயகன் வெளியேறும் முடிவுதான் இருந்தது. அதுதான் கதையே. ஆனால் அக்காலத்தில் நாவலை வெளியிடும் முன் நாஞ்சில் நாடன் நாவலின் கைப்பிரதியை இந்திய இலக்கிய உலகில் மிக முக்கியமாக கருதப்பட்டு கவிஞராகவும் நாவலாசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் சிறுகதை எழுத்தாளராகவும் பல பரிணாமங்களில் தன்னை வெளிப்படுத்தி மேலும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் மிக சிறந்த கவிதைகள் எழுதியவருமான நகுலனிடம் கதையை வாசிக்க கொடுத்தார். கைப்பிரதியை வாசித்து கொண்டே வந்த நகுலன் ஓரிடத்தில் நிறுத்தி கடைசியில் இருந்த இரு அத்தியாயங்களை கிழித்து அப்பால் வீசி நாஞ்சிலிடம் நாவல் இங்கே முடிந்துவிட்டது என்றாராம். நகுலன் செய்தது அந்த நாவலை அன்று வந்து கொண்டிருந்த நவீனத்துவ நாவல்களில் அமைப்புக்குள் கொண்டு வந்ததுதான். வாழ்க்கையை பற்றி எதுவும் சொல்லாத எங்கும் முடியாத இருத்தலிய எக்ஸிஸ்டன்டியலிசம் நாவலாக அதை அவர் ஆக்கினார். அது கதாநாயகனின் அடையாளத்தை பற்றி மட்டுமே சொல்லிவிட்டு நின்றுவிட்டது. அது நகுலனின் தத்துவம், அவரது நாவல் கோட்பாடு. நகுலன் மேலுள்ள மரியாதையால் அதை நாஞ்சில் ஏற்றுக்கொண்டார். அவ்வளவுடன் நாஞ்சிலும் நிறுத்திவிட்டு நாவலை பதிப்பித்தார். அதை பற்றி நாஞ்சில் நாடன் அவர்களே எழுதி பதிவும் செய்திருக்கிறார். நகுலன் அந்நாவலில் மேலும் என்ன எழுதப்பட்டிருந்தது என்று வாசிக்கக்கூட இல்லை. இன்னொருவரின் நாவல் என்று எண்ணவும் இல்லை. அது குரு உணர்வும் தன்னம்பிக்கையும் கலந்த ஒரு பெருமித உணர்வு. அதுதான் நகுலன். அப்பேற்பட்ட ஆளுமை. அவர் முதுமையில் அல்சைமர் நோயால் பாதிக்கப்படும்போது மிஸ்டிக் கிழவராக, உளறிக்கொட்டும் முதியவராக, கேலி பொருளாக, முன்பின் தொடர்பின்றி பேசும் முதிய எழுத்தாளராக, அதையே அவரது ஆளுமையாக சித்தரித்தது வாசக உலகம். எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், புரட்சியாளர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள் என்று மட்டுமல்ல நண்பர்களே, நம் வீடுகளில் நம்முடன் வசிக்கும் நம் பெற்றோர்கள், நம் தாய்நாட்டில் இருக்கும் நம் மூத்த உறவுகள், அங்காடிகளில் நாம் சந்திக்கும் முதியவர்கள் என நம்மை சுற்றி இருக்கும் முதியவர்கள் எல்லோரும் முதுமை எய்திய பின் பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் அவற்றை நாம் காணும் கண்ணோட்டத்தில் ஒரு பொதுத்தன்மை உண்டு. அவை அவர்களை சற்றே அனுதாபத்திற்கு உரியவர்களாக, நம் கனிவுக்கு தகுதியானவர்களாக நாம் நினைப்பதுதான். நாம் அவர்களை பணிவுடன் குனிந்து பார்க்கிறோம். என்னதான் நீ மேதை என்றாலும் வயதானால் நீ பலவீனமானவன், என் பரிதாபத்திற்கு உரியவன்தான். நீங்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ மற்றவர்களை அப்படி நடத்துவது நல்லது. அதைவிட அவ்வப்போது மற்றவர்கள் தாங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று அவர் மனமறிந்து அவர்களை அப்படி நடத்துவது அதனினும் நல்லது. நண்பர்களே, நம் வீடுகளிலும் மிடுக்கு பொருந்திய ஒரு உடைவால் அறிவாள்மனையாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கலாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.